அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் உவா மாகாண சபை தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் அதன் வாக்குகள் கணிசமான அளவு சரிந்திருப்பது எதனை காட்டுகின்றது என்பது குறித்த ஒரு அலசல்.
தென்னிலங்கையிலே எதிர்கட்சிகள் சற்று அதிகளவு ஆசனங்களை எடுக்கும் அளவுக்கு உவா மாகாண சபை தேர்தல் அமைந்திருக்கின்றது என்றால் எதிர்காலத்திலே கூட அரசாங்கத்தினுடைய பரப்பு இந்த அரசியல் விடயங்களிலே வேகுமா என்ற கேள்வியை கூட ஏற்படுத்திவிட்டதாக இருக்கின்றது.
இலங்கையின் முக்கிய மனித உரிமை செயற்பாட்டாளர்களில் ஒருவரான ராஜினி திரணகம கொலை செய்யப்பட்டு 25 நிறைவு பெறும் நிலையில் அவரது மனித உரிமை பங்களிப்பு குறித்த ஒரு கண்ணோட்டம்,
ஒரு அரசியல் விமர்சனங்கள் ஏற்பட வேண்டும், நாம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் என்று மற்றும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் எங்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது, சமூகம் முன்னே செல்ல வேண்டும் என்றால் நமது பலம் என்ன, பலவீனம் என்ன என்று ஆராய்ந்து செயற்படக்கூடிய அரசியல் தலைமை உருவாக வேண்டும் என்று எதிர்பார்த்தது செயற்பட்ட ஒரு செயற்பாட்டாளர் அவர்.
நிறைவாக நாகரிக கோமாளிகள் தொடரின் 23 பகுதி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி, சாதாத்.
ஏமன் பிரதமர் முகமது சலீம் பாசிந்தாவா பதவி விலகி இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அங்கு பல நாட்களாக நடந்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஷியா இனக்குழு ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் அதிபர் அப்திராபு மன்சூர் ஹாதிக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படும் விதத்திலேயே பதவி விலகுவதாக பாசிந்தாவா கூறியிருக்கிறார். அரச படைகளுக்கும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே தலைநகர் சனாவில் வன்முறை மோதல்கள் இன்று தீவிரமடைந்திருந்தன. அரசு தொலைக்காட்சி கட்டடத்தையும் அரசு தலைமையக கட்டடத்தையும் கைப்பற்றியிருப்பதாக கிளர்ச்சிப்படை பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கிறார். ஆனால் அங்குள்ள நிலைமை தெளிவாக தெரியவில்லை. 2 புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்காக ஐநாவின் முன்னெடுப்பில் அரசியல் தீர்வு திட்டம் ஒன்றில் கைச்சாத்திடுவதற்கு ஹவுத்தி போராளிகள் தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி உலகெங்கிலுமாக பல இடங்களில் நடக்கும் ஆர்ப்பாட்டங்களில் 1,000,000 பங்கேற்று வருகிறார்கள். உலகெங்கிலுமாக 160 மேற்பட்ட நாடுகளில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் இன்று நடக்கின்றன. நிறைவாக நியூயார்க்கில் நடக்கக்கூடிய பேரணியில் ஐநா தலைமைச் செயலர் பான் கி மூன் உட்பட பல உலக தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆஸ்திரேலிய நகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பமாகியிருந்தன. வெப்பவாயு வெளியேற்றம் குறைக்கப்படாமல் போனால் ஆஸ்திரேலியா பெரும் இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ள நேரிடும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் அச்சம் வெளியிட்டிருக்கிறார்கள். பருவநிலை மாற்றம் சம்பந்தமான உலக மாநாடு ஒன்று இன்னும் 2 நியூயார்க்கில் இருக்கின்ற ஐநா தலைமையகத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது.
ஆப்கானிஸ்தான் அதிபர் தேர்தலை தொடர்ந்து பல மாதங்களாக நீடித்த இழுபறி நிலைமைக்கு முடிவு கட்டும் விதமாக 2 போட்டி வேட்பாளர்களும் அதிகார பங்கீட்டு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டிருக்கின்றனர். இந்த ஒப்பந்தத்தின்படி தேசிய ஒற்றுமை அரசாங்கம் ஒன்றில் அஷ்ரப் கானி அதிபராகிறார். 2 இடத்துக்கு வந்த அப்துல்லா அப்துல்லா பிரதமருக்கு சமமான அதிகாரங்களுடன் தலைமையின் நிறைவேற்று அதிகாரி ஒருவரை நியமிப்பார். அதிபர் மாளிகையில் நடந்த குறுகிய நேர விழாவில் இருவரின் முகங்களிலும் புன்னகை இருக்கவில்லை என்று பிபிசியின் காபூல் செய்தியாளர் கூறுகின்றார். பின்னர் 2 வேட்பாளர்களும் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையையோ மொத்த வாக்களிப்பு வீதத்தையோ குறிப்பிடாமல் அஷ்ரப் கானி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது.
யுக்ரைனில் 2 முன்னால் ஏற்படுத்தப்பட்டிருந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கடைபிடிக்கப்படாத வரை நாட்டின் கிழக்கு பகுதியிலிருந்து இராணுவத்தினர் வெளியேற மாட்டார்கள் என யுக்ரைனிய அரசு கூறுகிறது. ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சி படைகள் சுடுவதை நிறுத்தி ரஷ்ய துருப்பினர் கிழக்கு யுக்ரைனிலிருந்து வெளியேறிய பிற்பாடுதான் யுக்ரைனிய படைகள் பின்வாங்கும் என யுக்ரைனிய ராணுவம் சார்பாக பேசவல்லவர் கூறினார். டொனியட்ஸ்க் நகரை சுற்றி 30 தூரத்துக்கு ஒரு மோதலற்ற பிரதேசத்தை உருவாக்க வேண்டுமென வெள்ளிக்கிழமையன்று உடன்பாடு ஏற்பட்டிருந்த போதிலும் அவ்வூருக்கு அருகில் தற்போது சண்டைகள் நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளர்ச்சிக்காரர்களோடு சேர்ந்து சண்டையிட தமது படைகளை அனுப்பவில்லை என ரஷ்யா கூறி வருகிறது.
இபோலா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் சியாரா லியோனில் இன்று 3 மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தடை விதிக்கப்படும் இறுதி தினமும் இதுவாகும். பொதுவாகவே மக்கள் இந்த அழைப்புக்கு செவிசாய்த்து தமது வீடுகளிலேயே இருந்ததாக கூறும் அங்குள்ள பிபிசி செய்தியாளர், ஆனால் இன்று நள்ளிரவில் இந்த ஊரடங்கு முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே மாலையிலேயே அவர்கள் பெருமளவில் வீடுகளை விட்டு வெளியே வந்து விடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.
சிரியாவின் வடகிழக்கில் நடந்து வருகின்ற சண்டைகளிலிருந்து தப்பிப்பதற்காக துருக்கிக்குள் நுழையும் சிரியாவின் குர்த் இனத்தாருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக துருக்கியின் தென்னலை பகுதியில் கூடியிருந்த கூட்டத்தினர் மீது துருக்கியின் பாதுகாப்பு படைகள் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியிருக்கின்றனர். ஆர்ப்பாட்டம் செய்தவர்களில் பலரும் குர்த் இனத்தவர்தான். தஞ்சம் கோரி வருபவர்களில் தமது உறவுக்காரர்கள் இருக்கிறார்களா என்று பார்ப்பது தடுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்தவர்கள் சிப்பாய்கள் மீது கல்லெறிந்திருந்தனர்.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் ஓவா மாகாண சபை தேர்தலில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருந்த போதிலும் அந்த கட்சிக்கான வாக்குகள் கணிசமான அளவு சரிந்திருக்கிறது. இது குறித்த செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
பதுளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய ஓவா மாகாண சபைக்கு இந்த தேர்தல் மூலம் 34 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். 51% வாக்குகளை பெற்றிருந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பில் 2 போனஸ் ஆசனங்கள் உட்பட 19 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஐக்கிய தேசிய கட்சி 40% வாக்குகளை பெற்றுள்ளது. அக்கட்சி சார்பில் 13 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். மிகுதி 2 ஆசனங்களையும் JVP பெற்றுள்ளது. தேர்தல் முடிவு தொடர்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு கிடைத்த வெற்றி அரசாங்கத்தின் அபிவிருத்தியை மேலும் பலப்படுத்தி கொண்டு செல்வதற்கு கிடைத்த மக்கள் ஆணை என்று கூறியுள்ளார். இந்த வெற்றி முழு நாட்டுக்கும் கிடைத்த வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2009 நடைபெற்ற ஓவா மாகாண சபை தேர்தல் முடிவுகளுடன் ஒப்பிடும் போது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு 6 உறுப்பினர்கள் குறைந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு 6 உறுப்பினர்கள் அதிகரித்துள்ளது. தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஆதரவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவே காட்டுகின்றது. என்றாலும் இந்த முடிவு திருப்தியளிக்க கூடியது என்கின்றார் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் சுஷில் பிரேமஜெயந்த். எதிர்காலத்தில் தேசிய மட்டத்தில் எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்கக்கூடிய வகையில் வாக்கு வங்கி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு இருப்பதாகவே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றது என்றும் குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் சுஷில் பிரேமஜெயந்த். சிங்கள பௌத்த மக்களின் வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி பக்கமாக திரும்ப தொடங்கி உள்ளதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ அத்தநாயக்க கூறுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சி சிங்கள பௌத்த வாக்காளர்களிடமிருந்து தூர போய்விட்டதாக அரசாங்கம் தொடர்ந்தும் கூறி வந்தது. ஆனால் இந்த தேர்தல் முடிவை பொறுத்தவரை பௌத்த சிங்கள வாக்கு வங்கி அக்கிரசை கட்சி பக்கம் சார தொடங்கிவிட்டது என்பதைத்தான் காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, மொனராகலை மாவட்டத்தில் உள்ள கிராம மக்களின் வாக்குகளும் அக்கிரசை கட்சி பக்கம் சார தொடங்கியுள்ளது என்பதையும் இந்த தேர்தல் முடிவு காட்டுகின்றது என்றும் கூறினார் அக்கிரசை கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ அத்தநாயக்க. இதேவேளை 2009 மாகாண சபை தேர்தலில் 3 தமிழர்கள் ஓவா மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இம்முறை தமிழ் பிரதிநிதித்துவம் 4 உயர்ந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பில் செந்தில் தொண்டமான், வடிவேல் சுரேஷ் மற்றும் ஆறுமுகம் கணேசமூர்த்தி ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் வேலாயுதம் ருத்ரதீபன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2009 தேர்தலை போன்று முஸ்லிம் பிரதிநிதிகள் எவரும் இம்முறையும் தெரிவாகவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். ஓவா மாகாண சபை தேர்தல் முடிவுகள் எதை குறிப்பிடுத்துகின்றன என்று சிலோன் டுடே பத்திரிகையின் தலைமை செய்தி ஆசிரியர் அனந்த பாலகிருஷ்ணனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஆளுங்கட்சி தன்னால் முடிந்த அளவு தனது வளங்கள் அனைத்தையுமே பெருமளவில் இங்கு பிரயோகித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆயினும் மக்கள் தொடர்ந்தும் ஆளும் கட்சியினுடைய பிரசாரங்களுக்கு செவி மடுக்கவோ அதில் அப்படியே மூழ்கி போவதற்கோ தயாராக இல்லை என்பதற்கு இத்தடவை எதிர்கட்சிகளுடைய ஆசனங்கள் கூட கடந்த தேர்தலை விட இந்த தடவை சற்று அதிகரித்திருப்பதன் மூலம் மக்கள் கூட வெளிப்படைய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதே இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கின்றன.
வெகு விரைவில், குறிப்பாக அடுத்த ஆண்டு முற்பகுதியிலேயே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படலாம். அதற்கான ஒரு உரசி பார்க்கின்ற ஒரு தேர்தலாகத்தான் இந்த ஓவா மாகாண சபை தேர்தல் அமையப்போகிறது என்றெல்லாம் பரவலான கருத்துக்கள் இருந்தன. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் இந்த தேர்தல் முடிவின் பின்னரும் ஜனாதிபதி தேர்தலை அவ்வளவு விரைவாக நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறீர்களா?
ஆம், இது ஒரு ஆளும் கட்சியினுடைய எதிர்வு கூறுகின்ற ஒரு தேர்தலாக இருக்கலாம். ஆயினும் இந்த தேர்தலிலே எதிர்கட்சியினுடைய பலம் சற்று அதிகரித்திருப்பதும் ஆளும் கட்சிக்கு முன்பிருந்ததை விட ஆசனங்கள் குறைவடைந்திருப்பதும், அது மாத்திரமல்ல வடமாகாண சபை தேர்தல் இடம்பெற்று சரியாக 1 வருட காலத்தின் பின்னர் இந்த ஓவா மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே தென்னிலங்கையிலே எதிர்கட்சிகள் சற்று அதிகளவு ஆசனங்களை எடுக்கும் அளவுக்கு ஓவா மாகாண சபை தேர்தல் அமைந்திருக்கின்றது என்றால், எதிர்காலத்திலே கூட அரசாங்கத்தினுடைய பரப்பு இந்த அரசியல் தேர்தல் விடயங்களிலே வேகுமா என்ற கேள்வியை கூட இந்த ஊவா மாகாண சபை தேர்தல் ஏற்படுத்திவிட்டதாக இருக்கின்றது.
குறிப்பாக ஊவா மாகாண சபையை பொறுத்தவரையில் பதுளை மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவம் அதிகரித்திருக்கிறது. அரசாங்க தரப்பில் 3 ஆசனங்களும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 1 ஆசனம் கிடைத்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றிக்கு பெருந்தோட்ட சமூகத்தினுடைய தமிழ் வாக்குகள் தான் காரணமாக அமைந்திருக்குமா என்கின்ற ஒரு கண்ணோட்டமும் இருக்கிறது. அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய வெற்றிக்கு இந்த தமிழ் வாக்குகள் கூட ஒரு பக்க பலமாக இருப்பது. ஏனெனில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியினோடு உறுப்பு கட்சியாக இருக்கின்றது. அனைத்து மூல வளங்களும் வெகுவாக நன்கு பிரயோகிக்கப்பட்ட நிலையிலே இங்கு மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய ஆதரவு கூட அரசாங்கத்துக்கு கிடைத்திருப்பதையே நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது.
வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற சிறுபான்மை தமிழ் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்கின்ற ஒரு மனோநிலையில் இருந்ததைப் போல மலையகத்திலும் கூட குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தொழிலாளர் வர்க்கத்துக்கு பெரும் பிரச்சனைகள் இருக்கின்றன. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, சம்பளம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் திருப்தி இல்லாத ஒரு நிலைமை, இப்படியான ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தமிழ் மக்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள் என்றால் அதனை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்?
வடக்கு கிழக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு ஒரு பலமிக்க கட்சியாக இருக்கின்றதோ அதே போல வரலாற்று ரீதியாக நீண்ட நெடுங்காலமாகவே இங்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களால் உருவாக்கப்பட்ட தொழிலாளர் காங்கிரஸ் கூட ஒரு பலமிக்க ஒரு கட்சியாக இருந்து வருகின்றது. அந்த தொழிற்சங்க வேதனம் மற்றும் ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள்தான் இங்கு இந்த கட்சியினால் எப்பொழுதுமே செய்தல் நடவடிக்கைகளின் போது முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே அவர்களை பொறுத்தவரை அரசாங்கத்தோடு இணைந்திருந்தால்தான் இது போன்றவற்றை வென்றெடுக்கலாம் என்ற பிரசாரங்கள் பெருமளவு முன்னெடுக்கப்படுகின்ற காரணத்தினால் தான் தொடர்ந்தும் அந்த கட்சி மூலமாக மக்கள் இவ்வாறு அரசாங்கத்தோடு இணைந்திருக்க முன்வருவதையும் அவர்களுக்கு தமது ஆதரவை வழங்குவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அந்த மலையக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தனது அரசியல் நடவடிக்கைகளுக்காக நன்கு பயன்படுத்துவதை இந்த தேர்தல் முடிவுகள் எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது.
சிலோன் டுடே பத்திரிகையின் தலைமை செய்தி ஆசிரியர் ஆனந்த பாலகிருஷ்ணன். இலங்கையின் முக்கிய மனித உரிமை போராளிகளில் ஒருவரான ராஜினி திருநகம கொலை செய்யப்பட்டு இன்றோடு 25 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இலங்கை மனித உரிமைகள் தொடர்பில் அவரது பங்களிப்பு குறித்து அவரோடு சேர்ந்து அந்த காலகட்டத்தில் பணியாற்றிய மனித உரிமை செயற்பாட்டாளரான ஸ்ரீதரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சீவகன்.
ரஜினி திருநகம வந்து நீண்ட காலமாக மாணவர் கால போராட்ட காலங்களிலேயே பங்களித்து வந்தவர். அதனூடாக அரசியல் ரீதியாக சமூக செயற்பாட்டாளர்கள் செயற்பட்டவர். அவர் ஒரு சமூக அக்கறை கொண்ட, சமூகத்தை நேசித்த அரசியல் செயற்பாட்டாளர். அதே நேரத்தில் அவர் ஒரு வைத்திய கலாநிதி, யாழ் பல்கலைக்கழகத்தின் உடற்பூச்சியல் துறையின் தலைவியாக இருந்தவர். இவர் நீண்டகால அரசியல் சமூக ஈடுபாட்டு காரணமாக விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலகட்டங்களில் ஆயுத இயக்கங்களுடைய போராட்டங்களில் அக்கறை கொண்டு சில காலம் அவற்றுடன் தொடர்பு கொண்டு வேலை செய்தவர். ஆனால் அந்த போராட்டமானது திசை மாறி பல கொலைகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்துகிற கட்டங்களில் அந்த அழிவுகளுக்கான காரணங்களை புரிந்து கொண்ட முறையில் அப்போராட்டங்களில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் சரியான வகையில் போராட்டம் நடத்த வேண்டும் என்று அக்கறையுடன் செயற்பட்டவர். அதன் காரணமாக யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் மற்றைய ஆசிரியர்களுடன் சேர்ந்து மனித செயற்பாட்டு இயக்கமான யாழ் பல்கலைக்கழக மனித உரிமை இயக்கங்களில் முக்கிய பங்களித்தவர். அதனூடாக அவர் முறிந்த பணை என்ற புத்தகத்தை எழுதுவதற்கு முனைப்பாக இருந்து அதில் முக்கிய பங்காற்றியவர். இவ்வாறான ஆவணப்படுத்தல்கள் காரணமாக அவர் பல எதிரிகளை சம்பாதித்துக் கொண்டார். அந்த அடிப்படையில் இறுதியில் அவர் விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்டார்.
நீங்கள் விடுதலை புலிகளால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லுகின்ற வேளையிலும் ஏற்கனவே கடந்த காலங்களில் பல ஊடகங்களில் கூட வந்து இந்த கொலைகாரிகள் யார் என்பது தொடர்பாக வேறு பலர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
உண்மைதான், அன்றைய காலகட்டத்தில் கொலைகள் செய்வதில் எல்லோருமே ஈடுபட்டிருந்தார்கள். இயக்கங்கள் என்று கொண்டிருந்தால் என்ன, அல்லது இந்திய இராணுவம், இலங்கை இராணுவம், இப்படி பலரும் கொலைகளை செய்துவிட்டு மற்றவர் மீது பழிய போடுவது ஒரு கட்டாலம் இருந்தபடியால் பல குழப்பங்கள் இருந்தன. ஆனால் எங்களை பொறுத்தவரை நான் பல்கலைக்கழக ஆசிரியா இருந்து அங்கு இந்த செயற்பாடுகள் ஈடுபட்ட முறையில் நடந்து முடிந்த பின்னர் எங்களுக்கு கிடைத்த தகவல்களையும் அதிலிருந்து கிடைத்த நேரடி சாட்சியங்கள் மூலமாகவும் அது விடுதலை புலிகள் செய்தார் என்பதற்கு எங்களுக்கு ஆதாரங்கள் கிடைத்தன. அவற்றை நாங்கள் அண்மையில் வழியில் வைத்திருந்தோம். உண்மையில் அந்த கட்டத்தில் எல்லோருக்குமே அந்த மனித உரிமை செயற்பாட்டு ஆவணங்கள் வந்து இந்திய இராணுவத்தினுடைய மனித உரிமை மீறல்களை விமர்சித்திருந்தது, மற்ற இயக்கங்களுடைய மனித உரிமை மீறல்களையும் விமர்சித்திருந்தது, விடுதலை புலிகளுடைய அரசியலை கேள்விக்குட்படுத்தி இருந்தது. இந்த கட்டத்தில் அந்த கொலை செய்யப்பட்ட போது எல்லோருக்குமே அதற்கான காரணிகள் இருந்தபடியால் பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்தன. ஆனால் இறுதியில் எங்களுக்கு நீண்ட காலத்துக்கும் பின்னர் எல்லாம் உடனடியாகவே பல சம்பவங்களும் பல நேரடி சாட்சியங்களூடாக அது விடுதலை புலிகளால் செய்தது என்பது வெளிக்கொண்டப்பட்டது.
ரஜினி திருநகம் அவர்கள் கொலை செய்யப்பட்டது குறிப்பாக அதற்கான ரியாக்ஷன், அதனை அப்போதைய அந்த இலங்கை சமூகம் அல்லது குறிப்பாக அந்த யாழ் சமூகம் எப்படி எடுத்துக்கொண்டது என்பது தொடர்பாக வந்து பலவிதமான விமர்சனங்கள் இருக்கின்றன. உண்மையில் அவருடைய கொலையை அந்த யாழ்ப்பாணத்து சமூகம் அல்லது இலங்கையினுடைய தமிழர் சமூகம் எவ்வாறு எடுத்துக்கொண்டது என்பதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
உண்மையில் அந்த அவருடைய செயற்பாட்டின் அடிப்படையே வந்து சமூகம் மௌனத்தி போய் ஆயுத நிழலின் கீழ் பேச முடியாமல் இருந்த கட்டங்களில், அந்த கட்டத்தினூடாக பார்க்கின்ற போது சமூகம் வந்து அந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கதைத்தாலும் அதனூடாக தாங்கள் பிரச்சனைக்கு உட்படுவோம் என்று அமைதியாக பயணத்தில் வீழ்ந்திருந்த கட்டம். அதே நேரத்தில் யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அதனூடாக அழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விடுதலை போராட்டமானது ஒரு அழிவு போராட்டமாக கொன்று சென்று மக்களை பரதூரமாக அழிக்கப் போகின்றதை உணர்ந்து கொண்டவர் என்ற முறையில், அந்த நேரத்தில் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் என்ற முறையில், புத்திஜீவிகள் என்ற முறையில் பேசா மடந்தைகளாக இருப்பது அநியாயமான ஒரு செயல் என்பதற்காக செயல் என்று கருதியதனாக அவர் அந்த கருத்துக்களை முன்வைக்க வெளிப்பட்ட போதுதான் அவர் கொலை செய்யப்பட்டார். ஆகவே அன்று ஒரு ஒரு இடைவெளியை உருவாக்க வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த போராட்டம் நிறுத்தப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இவ்வளவு போராட்டம் அழிவுகளை அவர் எதிர்பார்த்தபடி அழிவுகள் நடந்து முடிந்து இன்னமும் சமுதாயம் உண்மையான ஒரு ஆரோக்கியமான சூழலில் வந்து சுயவிமர்சனம் செய்வதற்கு தகுதியற்ற நிலையிலே இருக்கின்றது. ஆகவே அவருடைய பங்களிப்பானது அந்த என்று அவர் ஆரம்பித்தாரோ, ஒரு இடைவெளி உருவாக வேண்டும், ஒரு ஆரோக்கியமான அரசியல் விமர்சனங்கள் ஏற்பட வேண்டும், நாம் தொடர்ந்து விக்டிம்ஹூட் அதாவது நாங்கள் பாதிக்கப்பட்டவர் என்று மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எங்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது, சமூகம் முன்னே செல்ல வேண்டும் என்றால் எமது பலம் என்ன பலவீனம் என்ன என்று ஆராய்ந்து செயற்படக்கூடிய அரசியல் தலைமை உருவாக வேண்டும் என்று எதிர்பார்த்து செயற்பட்ட ஒரு செயற்பாட்டாளர் அவர். ஆகவே இன்றும் தொடர்ந்தும் தமிழ் சமூகம் ஒரு மௌனித்த நிலையில் இருப்பது வந்து மிகவும் கவலைக்குரிய இடமாகவே இருக்கின்றது.
இலங்கையின் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஸ்ரீதரன். தென்னிலங்கையின் களுத்துறை மாவட்டம் கட்டுக்குறுந்த பிரதேசத்தில் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பலர் காயமடைந்திருப்பதாக உள்ளூர் செய்தியாளர்கள் கூறுகிறார்கள். கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றுக்கு செல்லும் வழியில் வழிபாட்டுக்காக கிறிஸ்தவ திருவுருவ சொரூபம் ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த போது ஏற்பட்ட குழப்ப நிலைமைகளைத் தொடர்ந்தே இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் உள்ளூர் கிறிஸ்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் நிலை ஏற்பட்டதாக உள்ளூர் செய்தியாளர் ரத்னஸ்ரீ கமகவே பிபிசி சிங்கள சேவையிடம் கூறியிருக்கிறார். அதேவேளை அருகில் கூடியிருந்த சிங்கள ராவைய உள்ளிட்ட பௌத்த அமைப்புகளைச் சேர்ந்த பிக்குகள் காவல்துறையிடம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுமாறு கூறியதாகவும் அவர் கூறுகிறார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து கண்ணீர் புகையை பிரயோகித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தி தொடர்பில் கருத்து எதையும் கூற இலங்கை காவல்துறையினர் பிபிசி தமிழோசையிடம் மறுத்துவிட்டனர். அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. புவி வெப்பமடைந்து வருவதால் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த அரசுகள் உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தி இன்று உலக தழுவிய அளவில் பேரணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுகுறித்த பிபிசி செய்திகளை தமிழில் தருகிறார் சாதாத்.
இந்த பேரணிகள் முதலில் நடந்த இடங்களில் உலக வரைபடத்தின் கிழக்கு முனையிலே இருக்கின்ற ஆஸ்திரேலியாவும் ஒன்று. ஆஸ்திரேலியாவின் பல ஊர்களிலுமாக நடந்த பேரணிகளில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர். ஆஸ்திரேலிய பசுமை கட்சியின் தலைவர் கிறிஸ்டின் மில்னே வீதியில் கூடியவர்களின் முயற்சியை பாராட்டினார்.
What a fantastic crowd here today and marvelous that we can be linking arms with Ban Ki-moon in New York.
அற்புதமான கூட்டம் என்று இங்கே கூடியிருக்கிறது. நியூயார்க்கில் அணிதிரளப் போகும் பான்கிமூனோடும் வங்கதேசத்திலும் பசிபிக் தீவுகளிலும் கூட இருக்கின்ற மக்களோடும் எங்களால் கைகோர்க்க முடிந்திருப்பது அருமையான விஷயம் என்றார் கிறிஸ்டின் மில்னே. புவி வெப்பமடைவதன் விளைவாக மிக கடுமையான வறட்சிகளையும் காட்டு தீயையும் புயல்களையும் ஆஸ்திரேலியா எதிர்கொள்ளும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அச்சம் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாட்டில் பாதிப்பில்லாத எரிசக்திக்கு மாறுவது சாத்தியம் என்றார் ஆஸ்திரேலிய இளைஞர் பருவநிலை கூட்டணியைச் சேர்ந்த மில்லி டெல்ஃபர்ட்.
Australia is one of the sunniest and windiest countries in the world. We have everything it takes to move beyond coal and gas and transition to 100% renewable.
உலகில் அதிக வெயிலும் காற்றும் கிடைக்கும் நாடு ஆஸ்திரேலியா. எரிசக்திக்காக நிலக்கரியையும் எரிவாயுவையும் நம்பியில்லாமல் அதிலிருந்து பாதிப்பில்லாத எரிசக்தி ஆதாரங்களுக்கு மாறுவதற்கு தேவையான அத்தனை அம்சங்களும் ஆஸ்திரேலியாவில் ஏராளமாக இருக்கின்றன. எனவே நாங்கள் மனது வைத்தால் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் எங்களால் பெரும் பங்காற்ற முடியும் என்றார் மில்லி. பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா மாநாடு ஒன்று வரும் செவ்வாய்க்கிழமை நியூயார்க்கில் ஆரம்பிக்கிறது. 2009 நடந்த கோப்பன்ஹேகன் மாநாட்டுக்கு பின்னர் இப்படியான ஒரு மாநாடு நடப்பது இதுவே முதல் முறை.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சாதாத்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நாகரிக கோமாளிகள் த தமிழ் திரையில் நகைச்சுவை பற்றி அலசும் தொடரின் 23 பகுதி தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். கதாநாயகர்களாக நடித்து புகழ் பெற்றவர்களில் சிலர் நகைச்சுவை பாத்திரங்களையும் ஏற்று நடித்திருக்கிறார்கள், வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் போன்றோர். இவர்களுடைய நகைச்சுவை நடிப்பில் அங்கு அசைவில்லை, டைமிங் இல்லை, முழுக்க முழுக்க சந்தர்ப்ப காமெடி, சிச்சுவேஷன் காமெடி, அதாவது நகைச்சுவையான கதைகளையோ சம்பவங்களையோ கொண்ட காமெடி. இந்த கதாநாயக நடிகர்கள் நகைச்சுவை பாத்திரங்களில் வெற்றி பெற்றாலும், ரசிகர்கள் இவர்களுடைய நகைச்சுவையை ரசித்தாலும் இவர்களை கதாநாயகர்களாகவே பார்த்தார்கள் என்பதே உண்மை. கதாநாயகன் என்ற பிம்பத்தை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இதற்கு விதிவிலக்காக திகழ்பவர் கமல்ஹாசன். இதற்கு காரணம் கமல்ஹாசன் திரையில் ஏற்று நடிக்கும் பாத்திரத்தோடு இரண்டர் கலந்து ஒன்றிவிடுவதுதான். அண்மையில் ஒரு விழாவில் பேசும்பொழுது நடிகை ராதிகா நகைச்சுவையாக குறிப்பிட்டது நினைவுக்கு வருகிறது. எங்களை போன்றவருடன் கமல்ஹாசன் காதலனாக நடிக்கும் பொழுது உண்மையிலேயே நம்மை இவர் காதலிக்கிறாரோ என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிடும். அந்த அளவுக்கு காதல் ததும்ப தத்ரூபமாக நடிப்பார். ஆனால் உண்மையில் ஒரு எருமையுடன் காதல் காட்சிகளில் நடிக்க வேண்டும் என்றாலும் கூட அப்படித்தான் அவர் அவ்வளவு அற்புதமாக நடிப்பார் என்றார் ராதிகா. கமல்ஹாசன் ஒரு பரிபூர்ணமான நடிகர் என்பதால் நகைச்சுவை பாத்திரங்களில் மிகவும் சிறப்பாகவே விளிர்ந்தார். இவர் நகைச்சுவை நடிப்பில் ஆர்வமுடையவர். சார்லி சாப்ளினின் ரசிகர் என்பதால் புன்னகை மன்னன் என்ற படத்தில் சார்லி சாப்ளின் வேடம் பூண்டே தன் ஆசையை தீர்த்து கொண்டார். உண்மையில் மற்ற கதாநாயக நடிகர்களை விட கமல்ஹாசன் நடித்த நகைச்சுவை படங்கள் அதிகம் என்றே கூற வேண்டும். அவ்வை சண்முகி என்ற படம் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவளை பிரிந்து வாழ வேண்டிய நிலையில் தன் குழந்தையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பெண் வேடம் பூண்டு நடித்திருந்தால் அந்த படத்தில். அதிலும் நகைச்சுவை மிகுதியாக வெளிப்பட்டது.
இந்த பாண்டிய நமக்கு இந்த வேலை பெஜாராகுதுப்பா, நம்ம சின்னால சின்ன சின்ன வேஷம் வாங்கிட்டு அப்படியே வளர்ந்து சீஃப் மினிஸ்டர் கூட ஆயிடலாம். இல்ல
ஒரே கல்ல ரெண்டு மாங்கா,
டூல் டைட்டில் பா, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, ஒரு மாங்கா நானே, இன்னொரு மாங்கா யாரு,
ரெண்டுமே நீதான்
பா. டபுள் ஆக்சன், என்ன வேஷம்,
சமயக்கார வேஷம்,
அங்கேயும் அதே வேஷம் தானா,
இது அங்க இல்ல மாமியார் வீட்டுல. ஏன் மாமியார் வீட்டுல?
ஆ சரிப்பா. ஐயோ அது ஐயர் கூடாச்சு, நான் எப்படி பாங்க?
ஒண்ணு கவலைப்படாத, நான் சொல்றது தெளிவா கேட்டுக்க. அங்க சண்முகி மாமி, சண்முகி மாமின்னு ஒருத்தங்க இருப்பான், அந்த சண்முகி மாமி கிட்ட உன்ன பத்தி தெளிவா சொல்லிருந்தேன், போனதும் வேலை கிடைச்சிடும், அது நம்ம ஆளு.
முஸ்லிமா?
நமக்கு வேண்டியவங்கன்னு சொன்னேன்
பாய். ஐயர் வேஷம் போடலாம் சரி, நான் கேபாக்கறா, ஐயர் பாஷை நமக்கு வராத,
பேசினாதான பாஷை.
பா பா பாபு.
என்னது பா பாபு? ஓ பாபுவா, நியூமராலஜிக்காக பா பாபுன்னு வச்சிருக்கீங்க, என்ன சொல்றான்?
இல்ல அது பேர் இல்லேன்னு சொல்றான். பாவம் பிறவி ஊமே, ஆக்சிடென்ட்ல தானே அப்ப குரல் போச்சு. இருபது வயசுல ஆக்சிடென்ட்ல குரல் போயிடுது.
20 ஆக்சிடென்ட் பிறவி ஊமைங்கிறீள்? எப்படி
பிறவி ஊமைதான், பொருந்தப்ப செத்த பேஷண்ட் இருந்தா அந்த ஆக்சிடென்ட்ல மொத்தமா குரல் போயிடுதானப்ப.
ஓஹோ, ஆமா, உன் பேர் என்னப்பா?
பாஷாவா? பாஷான்னா முஸ்லிம் பேருனா?
பாஷா தான். பாலபாக்கம் சுவாமிநாதன், அத சுருக்கி
பாட்சான்னு
வச்சிருக்கேன். பாவம் ஊமை இல்லையோ, ஈஸ்வரன் பாருங்க, ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு கதவை திறந்து விட்டுருவான். இப்ப வாய அடைச்சிட்டா ஆனா கை பேசும்.
ஐயோ அண்ணா, கை பேசணும், அடிச்சிருக்கு போல ஆளை பார்த்தா பயமா இருக்கு.
நீங்க செத்த சும்மா இருக்கல, நல்ல பாகம்னு சொன்னேன், நல்லா சமைப்பான்.
ஓ, சமையல பத்தி சொல்றேடா, நம்ம கௌசி கூட நல்லா சமைச்சா.
அடச்சி,
அதுக்குல நான் போகும்போது திருடினு போயிட்டா, அதே மாதிரி இவனையும் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா எடுத்தீங்க போட்டு பாய்.
எதுக்கு இப்ப டென்ஷனாரு?
மக்களிடையே தனது பிம்பத்தை பற்றி கவலைப்படாமல் கிட்டத்தட்ட படம் முழுவதுமே பெண் வேடம் பூண்டு நடித்து வெற்றி பெற்றிருக்கிறார். கமல்ஹாசன் பல்வேறு வட்டார மொழி வழக்குகளில் பேசி நடித்திருக்கிறார். மைக்கேல் மதன காமராஜன் என்ற படத்தில் பாலக்காடு பிராமணர்களின் மொழி வழக்கில் பேசி பெரும்புகழ் பெற்றார். நகைச்சுவை மிக்க பாத்திரம் அது.
மஞ்சள் பொடி 4 கிலோ, வாசனப்பொடி 2 கிலோ, கேர் ஃப்ரீ 1/2 டசன், அஸ்கா 1 கிலோ பிளஸ் 2 கிலோ, புளி 2 கிலோ பிளஸ் 2 கிலோ, இது என்ன எல்லாம் பிளஸ் 2 இருக்கு?
சரிப்பா, இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ காலம் தள்ள முடியுமா? முன்ன நீ உங்க அப்பா ரெண்டு பேரு, இப்ப குடும்பமே பிளஸ் 2 ஆயிடுச்சே.
ஏது குடும்பம்?
உங்க மாமியார் வந்திருந்தாப்பா, உன் அக்கௌண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு
போயிட்டா. என்னடா அது?
எனக்கு
ஏது மாமியார்?
மாமியார் பாட்டி,
என்ன இது மாமியார் பாட்டி மாமனார் தாத்தா பாட்டி தெரியறதான நோக்கு திருப்பரசுந்தரோட பாட்டி திருட்டு பாட்டி அவ வந்து எங்க ஹோட்டல கேட்டா குடுத்துறதா விசாரிக்கிட்டாமா இது என்ன காஞ்சி கணக்கா
ஏன்பா சத்தம் போட்டு ஊரை கூட்ட இதெல்லாம் அந்த பொண்ணு கையை பிடிக்கிறது முன்னாடி யோசிக்கணும் தெரியுமோ இல்லையோ அத்திமீறி போயிட்டியா
அத்தெல்லாம் ஒண்ணு மீறலை நான் கை கையை பிடிச்சதை யாரு சொன்ன
அந்த பாட்டி தான் சொன்ன
அடியும் வாங்கி வச்சுட்டு இப்ப புளி ரெண்டு கிலோவா பழிக்கு பழி புளிக்கு புளி நானும் ரவுடி ஆக்கு கட்டல யாராவது யாராவது இருக்காளா இல்ல இல்லையா
யாராவது ஓ நீங்களா இது வந்துட்டேன்
நீ வரண்டா நான் வந்து பாக்க வரல ஏட்டையா உன் பாட்டியை கூப்பிடு
நான் வந்துட்டேன்
ஆ நீ வரண்டா நான் வந்து பாக்க வரல உன் பாட்டியை கூப்பிடு திருப்பூர் சுந்தரி ஏய் திருப்பு
வாங்க வாங்க
என்ன
உப்பு புளி அரிசி நீங்க தான் வாங்கி போட போறேன் அதை இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டால்
நேகா நோக்கா நேக நோக்குமா ஆராகம் சொன்னது
பாட்டி
பாட்டி உன்னோட பாட்டி பாட்டி சொன்னா நம்பிடுறா விசாரிக்கின்றாமா குதிரை ஆட்டமா வளர்ந்துருக்காய் தூண்ல பாதி நிக்கிறாய் விசாரிக்கணும் தொழிலையா நோக்கு
தெனாலி என்ற படம் இலங்கை தமிழ் மொழி வழக்கில் பேசி சிரிக்க வைத்த படம் கொங்கு தமிழில் பேசியும் இன்னொரு படத்தில் அசத்தி இருக்கிறார் நகைச்சுவை பாத்திரங்களில் நடிக்கும் பொழுது இவருடைய முகபாவம் பாத்திரங்களுக்கு ஏற்ப மாறிவிடுவது இவரது நடிப்பின் சிறப்பு தெனாலியில் மனநல மருத்துவரிடம் தனது பயங்களை விளக்கி கூறும் காட்சி இது
எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிட எனக்கு எல்லாம் பயமயம் காலா உன்னை காலால் உதப்பன் என்று காலமான பாரதி சொன்னவர் காலனை காலால் உதைச்சால் காலில் அடிபடும் என்ற பயம் எனக்கு கவிதை பயம் எனக்கு கதை பயம் எனக்கு வீமன்ற கதைக்கும் பயம் அணுமன்ற கதைக்கும் பயம் உதைக்கும் பயம் சிதைக்கும் பயம் கதவு பயம் எனக்கு கொஞ்சம் திறந்த கதவும் பயம் முழுசா மூடின கதவும் பயம் பூட்டுப்பட்ட கதை வேண்டாலும் பயம் பேந்து திறக்க இல்லாமல் மாட்டுப்பட்ட கதை வேண்டால் திறந்தே சொல்லுறேன் மெத்த பயம் எனக்கு காடு பயம் எனக்கு நாடு பயம் எனக்கு கூடு பயம் எனக்கு குளம் பயம் எனக்கு நண்டு கண்டால் பயம் எனக்கு பூச்செண்டு கண்டாலும் பயம் எனக்கு செண்டுக்குள்ளால இருக்கிற வண்டு கண்டாலும் பயம் எனக்கு கடிக்கிற நாயும் பூனையும் பூனைதென்ற தூங்கி எழுந்தாலும் பயம் சோக பயம் வேக பயம் ரோக பயம் ரோக பயம் போக பயம் பாரதும் பயம் ஆள பயம் சாகவும் பயம் கன நேரம் இப்படி கதைச்சால் நான் வறண்டு போகுமோ என்றதாக பயம் தண்ணி தருவீங்களே
அது மட்டுமல்ல தசாவதாரம் என்ற படத்தில் அவர் நடித்த 10 பாத்திரங்களில் மிகவும் நகைச்சுவை ததுவ நடித்த பாத்திரங்கள் 2 ஒன்று பாட்டியாக வரும் பாத்திரம் இன்னொன்று புலனாய்வு அதிகாரி நாயுடுவாக வரும் பாத்திரம் தெலுங்கு வாடையோடு தமிழ் பேசும் பாத்திரம் அது
ஒவ்வொரு அட்ரஸ்கையால் அனுப்பிய சர்வலன்ஸ் பண்ணும் ஓகே நரசிம்மராவ் அப்பா ராவ் ராவோட ராவா சேர்ந்து கோஆபரேட் பண்ணணும் ராவோட சிஏவே கோஆபரேட் பண்ணதும் இன்னும் என்ன வேணும் அந்த ரெண்டு பேரை தப்பிக்க கூடாது எல்லா பத்திரிகையிலும் போட்டோ வரணும் அவங்க ரெண்டு பேர் பேரையும் ஒரே நாள்ல தமிழ்நாடு சினிமா ஸ்டார் மாதிரி நேரடிக்க சொல்லும்
கமல்ஹாசன் போன்ற திறமை வாய்ந்த நடிகர் தான் தனது நகைச்சுவை நடிப்பிலும் பல்வேறு முகங்களை பரிமாணங்களை காட்ட முடியும் என்பதை எவரும் மறுக்கவே முடியாது நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாற்றை கூறும் தொடரின் 23வது பகுதி கேட்டீர்கள் தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்
அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்
யேமன் பிரதமர் முகமது சலீம் பாசிந்தாவா பதவி விலகியிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தான் அதிபர் தேர்தலைத் தொடர்ந்து பல மாதங்களாக நீடித்த இழுபறி நிலைமைக்கு முடிவு கட்டும் விதமாக இரண்டு போட்டி வேட்பாளர்களும் அதிகார பங்கீட்டு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டிருக்கின்றார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.